நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில், இலங்கையின் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளது மற்றும் பசில் ராஜபக்சவின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள், இலங்கையின் வடமாகாண சபையின் உறுப்பினர் ரவிகிரண் காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்டுள்ளது பற்றிய விவரங்கள்,
அடுத்து வரும் அந்த நினைவு தினங்களை நிறுத்துவதற்கான ஒரு அழுத்தமாக கூட இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன் ஒரு புறம். மறுபுறம் பாதுகாப்பு கெடுபிடிகள் இப்போதும் இருக்கின்றன என்பதைத்தான் இந்த எனக்கு நடந்த இந்த சம்பவமே சுட்டிக்காட்டுகின்றது.
மலையக மக்களின் மேம்பாட்டுக்காக 10ஆண்டு கால செயல் திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது தொடர்பில் ஒரு பார்வை,
எந்த அளவுக்கு அதுக்கான போதிய அளவு நிதி வளங்கள் கிடைக்கின்றன, அதை செயற்படுத்தக்கூடிய ஆற்றல் அமைச்சுகளுக்கு இருக்கின்றன, இதையெல்லாம் பொறுத்துதான் ஒரு திட்ட நடைமுறை தங்கியிருக்கும்.
அரசு சாரா அமைப்புகள் மீதான பிடியை இந்திய அரசு இறுக்கி வருவது பற்றிய தகவல்களும் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்திகள் வாசிப்பவர்கள் ஜெகதீசன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
புரூண்டி நாட்டின் அரசியல் சாசன நீதிமன்றம் அதிபர் பியாரே குருன்சாசாவுக்கு 3வது முறையாக அதிபர் பதவியில் போட்டியிட அனுமதி அளித்திருப்பது நாட்டின் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று புரூண்டியின் எதிர்க்கட்சித் தலைவர் அகதான் ராசா தெரிவித்திருக்கிறார்.
What has been pronounced by the court is a putsch against the constitution.
அதிபருக்கு ஆதரவான இந்த முடிவை பிறப்பிக்கும்படி கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல வகையான அழுத்தங்கள் தமக்கு வந்ததாக தெரிவித்திருக்கும் அரசியல் சாசனத்தின் நீதிமன்றத்தின் துணைத்தலைவர் இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னதாகவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டிருந்தார். நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் புரூண்டியின் தலைநகர் புஜும்பாராவின் தெருக்களில் இறங்கி மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால் வன்முறை வெடித்திருக்கிறது. காவல்துறையினர் அங்கே துப்பாக்கி சூடும் நடத்தியிருக்கிறார்கள். இவர்களின் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நிறுத்தப்பட்டால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கும் நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் விடுவிக்கப்பட என்று துணை அதிபர் தெரிவித்திருக்கிறார்.
பிரெஞ்சு நாடாளுமன்றம் உளவு சேகரிப்பு நடவடிக்கைகளை அனுமதிக்கும் புதிய சட்டம் ஒன்றிற்கான வாக்கெடுப்பை பெரும் ஆதரவுடன் நிறைவேற்றியுள்ளது. சந்தேகத்திற்குரிய தகவல் பரிமாற்றங்களை கண்காணிக்கவும் இஸ்லாமிய தீவிரவாதிகளாக உருவாகக்கூடியவர்களை பிடிக்கவும் உதவும் வகையில் பரந்துபட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு ஏற்றவாறு இந்த புதிய சட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி இணையதளத்தின் தரவுகளை அல்லது சந்தேகத்துக்குரிய தகவல் பரிமாற்றம் நிகழும் இடம் மற்றும் நேரத்தின் விவரங்களையும் கண்காணிக்க அதிகாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும். ஆனால் பொதுமக்களின் தனிப்பட்ட அந்தரங்க உரிமையை இந்த சட்டம் பாதிக்கும் என விமர்சகர்கள் அஞ்சுகின்றனர்.
சிரியாவின் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐநா இடும் அடித்தளத்தின் ஒரு பகுதியாக சிரிய அரசு அதிகாரிகளும் அரசு எதிர்ப்பு குழுக்களின் பிரதிநிதிகளும் ஜெனீவாவுக்கு சென்று சேர்ந்திருக்கிறார்கள். அடுத்த 6வார காலத்தில் நடக்கவிருக்கும் ரகசிய பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்காக சிரிய அரசு அதிகாரிகள் தவிர 40 சிரிய அரசு குழுக்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றன என்று சிரியாவுக்கான ஐநா தூதர் தெரிவித்திருக்கிறார். இவர்கள் தனித்தனியான சந்திப்புகள் நடத்துவார்கள் என்றும் அவர் விளக்கியிருக்கிறார். ஈரானும் மற்றும் துருக்கியும் இங்கே அழைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் எவையும் அழைக்கப்படவில்லை.
கிரேக்க பொருளாதாரம் 2015ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் ஆபத்தான சரிவை கண்டது என்று கூறியிருக்கும் ஐரோப்பிய ஆணையம் கிரேக்க வளர்ச்சி பெரும் சரிவை நோக்கி செல்கிறது எனவும் கணித்திருக்கிறது. இந்த ஆண்டுக்கான கிரேக்க பொருளாதார வளர்ச்சி 2.5% இருக்கும் என முன்னர் கணித்து கூறியிருந்த ஐரோப்பிய ஆணையம் தற்போது கிரேக்கத்தின் பொருளாதார வளர்ச்சி என்பது வெறும் 0.5% இருக்கும் என கணித்து கூறியிருக்கிறது. கிரேக்க அரசாங்க செய்தி தொடர்பாளர் நாடு பெரும் பணப்பற்றாக்குறையை சந்திக்க உள்ளது என எச்சரித்திருந்த பின்னணியில் இந்த சரிவு ஏற்பட்டுள்ளது. கிரேக்கம் அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள் சர்வதேச நாணய நிதியமான IMF-க்கு $1 பில்லியன் திருப்பி செலுத்த வேண்டியுள்ளது. ஆனால் பாரிஸில் கிரேக்க பங்குதாரருடன் நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரான்ஸ் நிதியமைச்சர் மிஷல் சாப்பின் இந்த விவகாரத்தில் சாதகமான முடிவு எட்டப்படும் நிலை உள்ளது என கூறினார்.
சுற்றுச்சூழல் தன்னார்வ குழுவான கிரீன் பீஸ் அமைப்பு இந்தியாவில் தனது செயற்பாடுகளை தான் 1 மாத காலத்திற்குள் நிறுத்த வேண்டியிருக்கலாம் என்று கூறியிருக்கிறது. இந்திய அரசு தனது வங்கிக் கணக்குகளை முடக்கியிருப்பதால் இந்தியாவில் வேலை செய்யும் தனது ஊழியர்களுக்கு சம்பளம் தரவும் அலுவலக செலவினங்களுக்கும் பணம் தருவதற்கு இன்னும் 30 நாட்களுக்கே அங்கே தன்னிடம் பணம் இருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் உள்துறை அமைச்சகம் கிரீன் பீஸ் அமைப்பு இந்திய வரிச்சட்டங்களை மீறிவிட்டதாகவும் இந்தியாவின் பொருளாதார நலன்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி அதன் வங்கிக் கணக்குகளை முடக்கியிருக்கிறது.
சிசிலியின் கரைக்கு கொண்டு வரப்பட்ட குடியேறிகள் குழு ஒன்று தங்களுடன் படகில் பயணித்த பல டசன் குடியேறிகள் கடலில் மூழ்கி இறந்துவிட்டதாக தமிழம் தெரிவித்ததாக சேவ் த சில்ட்ரன் என்ற உதவிக்குழு கூறுகிறது. இத்தாலிய கடலோர காவற்படையைச் சேர்ந்தவர்கள் படகில் இருந்து கடலில் மூழ்கி இறந்தவர்களின் எண்ணிக்கையை தம்மால் உறுதிப்படுத்த இயலாது என்றனர்.
இன்றைய தமிழோசையில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அமைச்சரவையில் கூட்டுறவு அமைச்சராக இருந்த ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்று ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் உதயகுமார்.
கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்களை நாளைய தினம் வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரை நாளைய தினம் குர்ணாகல் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதிபதி உத்தரவிட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்தார். கடந்த வடமேல் மாகாண சபை தேர்தல் சமயம் கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையத்திடமிருந்து சுமார் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொருட்களை பெற்றுக்கொண்டு பணத்தை பெற்றுக் கொடுப்பதை தவிர்த்து மோசடி செய்ததாக குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த போலீசார் விசாரணைகள் பூர்த்தி செய்யப்படாத காரணத்தினால் சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கருத்துக்களை தெரிவித்த போது மோசடி செய்ததாக கூறப்படும் பணத்தை சந்தேக நபர் அண்மையில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு பெற்றுக் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். எனவே அவரை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறும் வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அந்த வேண்டுகோளை நிராகரித்த நீதிபதி சந்தேக நபரை நாளைய தினம் வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இதேவேளை அரச நிதி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கடுவலை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டதாக அவரது வழக்கறிஞர் உதய ரொஹாண்டி சில்வா தெரிவித்தார். போலீசார் நீதிமன்றத்தில் கருத்து தெரிவித்த போது விசாரணைகள் பூர்த்தி செய்யப்படாத காரணத்தினால் பசில் ராஜபக்ஷ உட்பட சந்தேக நபர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்வதற்கு ஆட்சேபனை தெரிவித்தனர். இதன்படி சந்தேக நபர்களை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தடுத்து வைப்பதற்கு உத்தரவிடுமாறு அவரது வழக்கறிஞர் விடுத்த வேண்டுகோளை நிராகரித்த நீதிபதி அந்த தீர்மானத்தை சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் பிரதான வைத்திய அதிகாரியே எடுக்க வேண்டுமென்று அறிவித்தார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்கவை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு அந்த கட்சி எடுத்துள்ள தீர்மானம் சட்ட விரோதமானதென்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பின் மூலம் தான் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயம் ஆளும் கட்சியின் வேட்பாளர் மகிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்த பின்பு திஸ்ஸ அத்தநாயக்கவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதற்கு அந்த கட்சி தீர்மானித்தது. அந்த தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி திஸ்ஸ அத்தநாயக்க தாக்கல் செய்த மனுவொன்றை விசாரணை செய்த நீதிபதிகள் இந்த தீர்ப்பை அறிவித்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதற்கு முன்பு ஐக்கிய தேசிய கட்சி திஸ்ஸ அத்தநாயக்கவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையொன்றை வழங்குவதற்கோ ஒழுக்காற்று விசாரணையொன்றை நடத்துவதற்கோ தவறியுள்ளதாக குற்றம் சாட்டிய நீதிபதிகள் இது சட்டத்தை மீறும் ஒரு செயல் என்றும் அறிவித்தனர்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார். இதனிடையே இலங்கையின் வடமாகாண சபையின் உறுப்பினர் ரவிகரன் இன்று காவல்துறையினரின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் விரிவான தகவல்கள்.
விடுதலை புலிகளின் மாவீரர் தினமாகிய கடந்த வருடம் நவம்பர் 27ஆம் தேதி வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் தீபம் ஏற்றியமைக்காக காவல்துறையினர் அவரை விசாரணைக்கு அழைத்து வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார்கள். நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னரும் பாதுகாப்பு என்ற பெயரில் அடக்குமுறைகள் தொடர்வதையே காட்டுகின்றது என்று ரவிகரன் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
மாவீரர் நாள் அன்றின் போது நான் அந்த விளக்கேற்றியது உண்மையா, அஞ்சலி செலுத்தியது உண்மையா என்றும் பத்திரிகைகள் அந்த படங்களையும் காட்டி நான் விளக்கேற்றியதும் உண்மை, என்னுடைய படம் தான் என்று சொன்னேன். நான் வேறு ஆட்களை எல்லாரையும் அழைத்து இப்படியான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா என்று சொன்னார்கள். நான் அப்படி இல்லை என்று சொன்னேன். எனக்கு யாராவது மாவீரர் நாளில் இப்படி செய்ய வேண்டும் என்று யாரும் வந்து தெரிவித்ததா என்று கேட்டார்கள். நான் இல்லை என்று சொன்னேன். அதோடு இந்த நாளில் எங்களுடைய மரபுகளுக்கு ஏற்ப பண்பாட்டு கலாச்சார முறைகளுக்கு ஏற்ப இறந்தவர்களை நினைவு கூறும் நாளாக என்னுடைய உறவுகளை நான் நினைவு கூர்ந்தேன் என்று நான் சொன்னேன். உங்களுடைய உறவுகள் என்றால் எல்டிடியில் இருக்கிறார்களா என்ன மாதிரி என்று கேட்டார்கள். நான் சொன்னேன் என்னுடைய உறவுகள் எல்டிடியில் இருக்கிறார்கள், பொதுமக்களும் இருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் நினைவு கூர்ந்தேன். அன்றைய தினம் எங்களுடைய முறைகளுக்கு ஏற்ப படையல்கள் செய்து விளக்கடியில் வைத்து சம்பிரதாய முறப்படியும் சொன்னேன். இந்த நடவடிக்கையானது மாவீரர் அந்த நாளில் ஒவ்வொரு வீடுகளிலும் இதை செய்கின்றார்கள் என்றதையும் நான் சொன்னேன். கொழும்பு தலைமை அலுவலகத்தில் இருந்து வந்த அறிவித்தலுக்கு இணங்க என்றுதான் என்னிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது
என்றார் ரவிகரன் அவர்கள். முன்னே ஆட்சியிலும் பார்க்க இப்போது நிலைமைகள் சிறிது சீரடைந்திருக்கின்றன என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த விசாரணையை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என அவரிடம் மீண்டும் கேட்டேன்.
மே 18 அல்லது 17 என்று சொல்லக்கூடிய அந்த நாட்கள் நினைவு கூறப்பட வேண்டிய நாட்கள் பொதுமக்களுக்காக. இப்படியான நேரத்தில் கடந்த வருடம் நடைபெற்ற மாவீரர் தின அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுக்கு விசாரணை நடைபெறுவது முல்லைத்தீவிலே சில வேளை அடுத்து வரும் அந்த நினைவு தினங்களை நிறுத்துவதற்கான ஒரு அழுத்தமாக கூட இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன் ஒரு புறம். மறுபுறம் பாதுகாப்பு கெடுபிடிகள் இப்போதும் இருக்கின்றன என்பதைத்தான் இந்த எனக்கு நடந்த இந்த சம்பவமே சுட்டிக்காட்டுகின்றது
என்றார் வடமாகாண சபை உறுப்பினர் துரைதாசா ரவிகரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் மலையக பகுதியில் உள்ள மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை மேம்படுத்தும் நோக்கில் 10 ஆண்டு செயல் திட்டம் ஒன்றை அரசு மீண்டும் தொடங்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டத்துடன் இணைந்து இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அரசு கூறுகிறது. இது தொடர்பில் இந்த திட்டத்துடன் ஈடுபட்டுள்ள ஐநா அபிவிருத்தி திட்ட ஆலோசகரும் தோட்ட உட்கட்டமைப்பு மேம்பாட்டு அமைச்சின் முன்னாள் செயலாளருமான மெய்யன் வாமதேவன் அவர்களுடன் பேசினேன்.
இதுக்கு முன்னால 2006 2015 வரைக்குமான ஒரு காலப்பகுதியை உள்ளடக்கி ஒரு 10 ஆண்டு திட்டம் கொண்டு தயாரிக்கப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது துரதிருஷ்டவசமாக அந்த செயற்திட்டத்தை அந்த 10 ஆண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விட்டது. பிறகு அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக இருந்த அமைச்சும் கூட அது இல்லாமலாக்கப்பட்டது. இந்த புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் இல்லாமலாக்கப்பட்ட அந்த அமைச்சு பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு மீண்டும் உருவாக்கப்பட்டது. புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர் முதலாவது செய்த காரியம் அந்த 10 ஆண்டு திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கான சில ஏற்பாடுகள் செய்ததுதான். அவர் உடனே UNDP-னுடைய உயர் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு அவர்களும் உடனே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு விருப்பம் தெரிவித்தார்.
இப்பொழுது UNDP-னுடைய உதவியுடன் அரசால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த திட்டம் 10 ஆண்டு செயல் திட்டம் வந்து முன்னர் போடப்பட்ட அதே திட்ட அமைப்பத இந்த ப்ளூ பிரிண்டின் அடிப்படையில் செயல்பட போகிறதா அல்லது திட்டம் மாற்றப்பட்டு புதிய விஷயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கா?
இப்படித்தான் நாங்கள் யோசிக்கிறோம். என்னன்னா முதல்ல அதில் செய்யப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்படல. அப்ப என்னென்ன நிறைவேற்றப்படாத விஷயங்கள் என்னென்ன இடைவெளிகள் இருக்குன்னு நாங்கள் முதல்ல அடையாளம் காணும். உதாரணமாக வீடமைப்பு எடுத்துக்கொண்டா அந்த திட்டத்தில் இத்தனை வீடுகள் 160,000 வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்று வகுக்கப்பட்டது. அதே போல பாதைகள், கல்வி, சுகாதாரம் இப்படி எல்லா துறைகளிலையும் அந்த திட்டங்களுக்கு சில இலக்குகள் சில நோக்குகள் இருந்தது. அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதா அப்படிங்கறத முதலாவது ஒரு கேள்வி. அப்ப நாங்க பார்க்கலாம் அதிலிருந்து எவ்வளவு தூரம் அந்த முன்னேறி இருந்திருக்கு, அது எவ்வளவு தூரம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த இடைவெளிகளை நாங்கள் அடையாளம் காணலாம். அது முதலாவது அந்த இடைவெளிகளை நிறைவேற்ற வேண்டும். உதாரணமா வீடமைப்புல அவ்வளவு முன்னேற்றம் காணப்படவில்லை. வீடமைப்பு துறையில அதிக அக்கறை காட்டப்படும். இந்த உயர்கல்வியில இன்னும் போதிய அளவு முன்னேற்றத்தை காண முடியல. அந்த மாதிரி விஷயங்கள்ல மீண்டும் ஒரு தேவைப்பாடு இருக்கிறத அதை நிறைவேற்றுறதுக்காக. அதே போல சுகாதாரத்துறையிலையும் அதே போல இந்த போஷாக்கு சம்பந்தமான விடயங்கள்லையும் பலவிதமான குறைபாடுகள் தொடர்ந்து இருக்கிறது. அந்த விஷயங்கள்ல போதிய அளவு அழுத்தம் கொடுக்கப்படும் என்றுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம்.
ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால் மலையக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து இலங்கையில் ஆட்சியில் இருந்திருக்கின்ற அரசாங்கங்கள் வந்து ஒரு வாக்கு வங்கியாகவே பார்த்திருக்கின்றன. இலங்கையில் விரைவாக நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழலில் இந்த திட்டத்தை தூசி தட்டி மீண்டும் இந்த 10 ஆண்டு திட்டத்தை உயிர்ப்பிப்பது என்பது தேர்தலை மனதில் வைத்துதான் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இதை வைத்துக் கொண்டு வாக்குகள் கேட்பது என்பது சொல்ல முடியாது. ஏனென்றால் இது நீண்ட காலமாக ஒரு விடுபட்ட போன ஒரு விஷயம். தேவை நிமித்தம் தான் இதை நாங்கள் வற்புறுத்தி இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னோம். உடனே UNDP-யும் அதற்கான ஆதரவு நல்கவும் வந்தார்.
இப்ப தோட்ட உட்கட்டமைப்பு அந்த அமைச்சகம் இருந்த பொழுது அந்த அமைச்சின் செயலாளராகவும் நீங்கள் இருந்தீர்கள். இப்பொழுது அந்த ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் ஒரு ஆலோசகராகவும் இருக்கின்றீர்கள். இந்த ரெண்டையும் வைத்து பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்த புதிய அரசு முன்னெடுக்கின்ற இந்த 10 ஆண்டு கால செயல் திட்டம் யதார்த்த ரீதியில் எந்த அளவுக்கு வெற்றி பெறக்கூடும், அல்லது அடுத்த சில ஆண்டுகளில் மலையக மக்களின் வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயரக்கூடும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க?
நாங்க திட்டத்தினுடைய ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கோம். இது உருவாக்கப்படுவதுதான் முதலாவது தேவையா இருக்கு. உருவாக்கப்பட்டு அதற்கான வளங்களை தேட வேண்டும். வளங்கள் என்று சொல்கின்ற போது நிதி தான் முக்கியமானது. அந்த வளங்களை திரட்டுவதில் தான் அதை நடைமுறைப்படுத்துவது தங்கியிருக்கும். அதிகமான அளவிற்கு எந்த அளவுக்கு அதற்கான போதிய அளவு நிதி வதங்கள் கிடைக்கின்றன, அதை செயற்படுத்தக்கூடிய ஆற்றல் அமைச்சுகளுக்கு இருக்கின்றன, இதையெல்லாம் பொறுத்து தான் ஒரு திட்ட நடைமுறை தங்கியிருக்கும். பின்னால் தான் இதை சொல்லலாம், இது இந்த இலக்குகள் எழுதப்பட்டிருக்கின்றேன்னு.
ஐநா அபிவிருத்தி திட்ட ஆலோசகரும் தோட்ட உட்கட்டமைப்பு மேம்பாட்டு அமைச்சின் முன்னாள் செயலாளருமான மெய்யன் வாமதேவன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இலங்கையின் வடக்கே கண்ணிவெடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு தொகுதியினர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் அங்கு மீள்குடியேற்றம், வாழ்வாதாரம் உட்பட பல விஷயங்கள் கேள்விக்குறியாகின்றன என்கின்றார் அங்குள்ள நமது செய்தியாளர் மாணிக்கவாசகம். அவரது செய்திக்குறிப்பு.
வட இலங்கையில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் கண்ணிவெடி அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள ஹலோ டிரஸ்ட் என்ற நிறுவனத்தின் பணியாளர்கள் 400 பேரை போதிய முன் அறிவித்தலின்றி பணிநீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதனை எதிர்த்து அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் தாங்கள் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். போதிய நிதி இல்லாத காரணத்தினாலேயே இவ்வாறு ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ஹலோ டிரஸ்ட் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும், எனினும் அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதுகுறித்து சக பணியாளர்கள் சார்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நவரத்னம் கமலதாஸ் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் என்ன என கேட்டேன்.
திடீரென்று ஆள் குறைப்பு. முதல் தை மாசம் 300 பேரை வேலையால் அனுப்பாட்டினது, அவையே 2 மாசத்துல திருப்ப மீள நாங்கள் உள்வாங்குவோம்னு சொல்லி அனுப்பினாப்புல அந்த நேரம் நாங்கள் ஒன்றுமே செய்யல. திருப்பி இப்ப 3 மாசத்தால திருப்பி 400 பேரை வேலையால நிப்பாட்ட போறோம். எங்க கம்பெனியில தங்கள்கிட்ட நிதி இல்லையாம், அதாலதான ஆள் குறைப்பு செய்யணும். அப்ப நாங்க சொன்னோம், நீங்க எந்த பணம் வழங்கினர் உங்களுக்கு வழங்கினோ இல்லையோ, ஆனா பதில் சொல்ல வேண்டியது நீங்க தான். எங்களுக்கு 2015 6 மாசம் மட்டும் உங்கள்ட்ட கன்ட்ராக்ட் இருக்கு, இருக்கிற நிதிக்கமைய எல்லாருக்கும் ஒத்தபடி வேலை. அப்படி இல்லையான்னு சொன்னா 2 மாச காசையும் ஒரேதா கொடுத்து அவன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி அப்படியும் கேட்டோம், அதுக்கும் சம்மதிக்கணும் இல்லை
என்றார் கமல்தாஸ் அவர்கள். இதனையடுத்தே தாங்கள் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறுகின்றார்.
நாங்க கேட்ட விஷயம் வந்து எங்களுக்கு 2 மாச சம்பளம் வேணும், அப்படி இல்லையென்றால் எங்களுக்கு முழு பேருக்கும் வேலை வேணும், இதுக்கு ஒரு முடிவு பெற்றுத்தர சொல்லி போலீஸ் மாதிரிவருக்கு நாங்கள் ஸ்டேஷன்ல ரெயின்ட்ரி என்று போட்டிருக்கிறோம்.
அதுக்கு போலீஸ் என்ன சொன்னாங்க?
அதுக்கு நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க போடுங்க, நாங்கள் அதுக்கு அடுத்த கட்டம் அவரோட கலந்து ஆலோசிச்சுட்டு உங்களுக்கு முடிவு சொல்றோம்னு சொல்லி இருக்கிறோம்
என்றார் ஹலோ டிரஸ்ட் நிறுவனத்தின் கண்ணிவடி அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள நவரத்னம் கமலதாஸ் அவர்கள். வடபகுதியில் பல இடங்களிலும் ஹலோ டிரஸ்ட், டேஷ், மேக் போன்ற நிறுவனங்களும் இராணுவத்தினரும் கண்ணிவடி அகற்றும் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனினும் ஹலோ டிரஸ்ட் நிறுவனத்தில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலைமையானது கண்ணிவடி அகற்றப்பட்டுள்ள பகுதிகளில் மீள்குடியேறுவதற்காக காத்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தமது சொந்த இடங்களுக்கு செல்வதை மேலும் தாமதப்படுத்தும் என கவலை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இடம்பெயர்ந்துள்ள மக்கள் மீள்குடியேறிய பல பகுதிகளில் உள்ள குடும்பங்களின் பயற்காணிகள் குளங்களை அண்டிய பகுதிகளில் கண்ணிவடி அகற்றுவது தாமதப்படுவதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை பணிநீக்கம் செய்யப்படுகின்ற பணியாளர் குடும்பங்களின் வாழ்வாதாரம் மோசமாக பாதிக்கப்படும் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. கடந்த ஜனவரி மாதத்தில் 300 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து கடன் சுமை காரணமாக இருவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருப்பவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் சலுகைகளை பெற அரசு நிர்ணயித்துள்ள வருமான உச்சவரம்பை மத்திய அரசு உயர்த்த வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நலன்களுக்கான ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. எனினும் இந்த பரிந்துரை மத்திய அரசை கட்டுப்படுத்தாது. எந்த அடிப்படையில் வருமான வரம்பை உயர்த்த பரிந்துரை செய்யப்பட்டது என்று அந்த ஆணையத்தின் உறுப்பினர் கார்வேந்தன் அவர்களை கேட்டார் சுவாமிநாதன்.
இப்ப வந்து 600,000 10.5 லட்சமா உயர்த்தணும்னு சிபாரிசு இருக்கு. காரணம், 93 இடஒதுக்கீடு வந்தாலும் இன்னும் 27% இடஒதுக்கீடு முழுமையடையவில்லை. ஜனங்கள் மத்தியில கிராமப்புறத்திற்க மத்தியிலையும் வருமானம் அதிகமாயிருக்குது, சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இந்த சூழ்நிலையில பழைய லிமிட்டே வச்சோம்னா ஓபிசியினர் வேலை வாய்ப்புக்கு சேருவதோ படிப்பு கல்விக்கு சேருவதோ பாதிக்கிற காரணத்தினால அதனுடைய வரம்பை உயர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்கோம்.
வருமான வரித்துறை அளித்திருக்கின்ற புள்ளி விவரங்களின் படி, அதாவது இது 2012 ஆண்டுக்கான ஒரு புள்ளி விவரம், இந்தியாவில் வரி செலுத்துபவர்களில் 89% பேர் 500,000 ரூபாய்க்கும் குறைவான வருமானத்தை தான் பெறுகிறார்கள். இப்போ நீங்க எத்தனை பேர் இதனால பயனடைய முடியும்னு நினைக்கிறீங்க?
இந்தியாவில் இருக்கிற 120 கோடி மக்கள்ல 62% பேர் பிசி இருக்காங்க. ஆனா பாராளுமன்றத்துல சமூக நீதி சம்பந்தமான கேள்வியில் அமைச்சர் அளித்த பதிலேயே ஜூலை மாசத்துல 0-10% 27%
பிற்படுத்தப்பட்டவருக்கு அரசு வேலைகளில் உரிய பங்கு இல்லை என்பதை நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் வருமான வரித்துறை பட்டியலில் பார்த்தீங்கன்னா 89% பேர் மொத்த வரி செலுத்துவர்கள் வந்து 500,000 ரூபாய் வருமான கீழே தான் இருக்காங்க. ஸோ மீதி இருக்கிறவங்க
நீங்க சொல்றது வந்து சரியான பண்ணீங்க. அந்த மாதிரி எனக்கு இருக்க மாதிரி தெரியல. எங்களுக்கு இன்கம் டாக்ஸ்லயே அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நாங்க கேட்டிருக்கோம். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து 5 லட்சம் அந்த மாதிரி எதுவும் தவறானதா தெரியுது.
இந்தியாவில் இருக்கிற 0-5 லேக்ஸ் கட்டுறவங்க தான் வந்து 89%, 5-10 லேக்ஸ் கட்டுறவங்க வந்து 5.5%, 10-20 லேக்ஸ் கட்டுறவங்க 4.3%, 20 லேக்ஸ் அண்ட் அபோவ் 1.3%. இதுதான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிற பிரேக்கப்.
இல்லைங்க, நீங்கள் வந்து சாதாரணமாக இன்னைக்கு அரசாங்கம் வந்து 6வது சம்பள ஊதிய உயர்வு குழு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே மாசம் 70,000-80,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 70,000-80,000 ரூபாய் வருஷம் என்னாச்சுங்க, 8 லட்சம் 9 லட்சம் ஆகி போச்சு அல்லவா? அப்போ 8 லட்சம் 9 லட்சம் அவன் பிசிலிருந்து ஃபார்வேர்ட் ஆகிட்டானா, அவன் குழந்தைகளுக்கு எப்படி இந்த பெனிஃபிட் வரும்? உங்களுக்கு ஒரு உதாரணமே சொல்கிறேன். தச்சர் என்பவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அந்த ஒரு கார்பெண்டர் துபாய்க்கு வேலைக்கு போகிறார், துபாய்க்கு வேலைக்கு போய் அதிகம் சம்பாதிக்கிறார். அவர் சம்பாதிக்கிறதுனால அந்த ஜாதியினால் வருகிற பயனை அவருடைய குழந்தை கலந்துட முடியுமா? சோசியல் ஸ்டிக்மா கார்பெண்டர்னால அந்த சோசியல் ஸ்டிக்மா தான் இருக்கு. செய்து
தச்சருங்கிறதுனால என்ன சோசியல் ஸ்டிக்மா இருக்கு?
கிராமப்புற கைவினைஞர்கள் ரூரல் ஆபீஸ் ஆபீஸ் சுப்ரீம் கோர்ட்டை கிளாஸிஃபை பண்ணிருக்காங்களே.
இல்ல, கிளாஸிஃபை பண்றது வேற, சோசியல் ஸ்டிக்மாங்கிறது வேற.
அதாவது வந்து இதே வந்துங்க, பிற்படுத்தப்பட்டவரே நாங்க டிசைட் பண்றது வருமானமே எங்களுக்கு ரெண்டாம் பட்சம் தான். முதல்ல சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் தீர்மானிக்கிறோம்.
இப்ப நீங்க தமிழ்நாட்டிலயும் எடுத்துக்கலாம், தென் மாநிலங்களையும் எடுத்துக்கலாம். பிற்படுத்தப்பட்டவர்களின் ஓரளவுக்கு வருமானம் அதிகமாக இருக்கின்ற சில சமூகங்களை பார்த்தோம்னாக்க, கவுண்டர் நாடார் போன்ற சமூகங்களை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா கூட, அவங்க அரசாங்க வேலையை விட்டு வெளியே செல்கிறாங்க. அவங்க தனியாக தொழில் துவங்கவும் தனியாக தங்களுடைய சொந்தக்காலில் நிற்கவும் அதிகம் விரும்புகிறார்கள். ஆகவே அரசாங்க வேலைகளில் அதுபோன்ற சமூகங்கள் வராதற்கு வேறு காரணங்களும் இருக்கலாம் அல்லவா?
இந்த மாதிரி உயர்ந்தவர்களை வந்து கிளாஸிஃபை பண்ண போறாங்க. அப்படி பண்ணையில இந்த பேக்வர்ட் பெனிஃபிட்ஸ் வாங்கி உயர்ந்தவங்களை வந்து கீழே உயர போறாங்க. பெனிஃபிட்ஸ் வராது, மேல வர போறாங்க.
இது எப்ப பண்ண போறாங்க?
இந்திய
தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நலன்களுக்கான ஆணையத்தின் தேசிய உறுப்பினர் கார்வேந்தன். அடுத்ததாக, அரசு சாரா அமைப்புகள் மீதான பிடியை இந்திய அரசு இறுக்கி வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவில் செயல்பட்டு வரும் ஒரு சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தேச விரோத செயல்களில் ஈடுபடுவதாக மத்திய அரசாங்கம் தெரிவித்து வருகிறது. இந்திய மக்களவையில் எழுப்பப்பட்டுள்ள கேள்வி ஒன்றிற்கு அளிக்கப்பட்டுள்ள எழுத்துப்பூர்வமான பதிலிலும் கூட, வெளிநாட்டு நிதிகள் பெறுவதற்கு அனுமதி பெறாத ஒரு சில நிறுவனங்களுடன் ஃபோர்டு ஃபவுண்டேஷன் நிறுவனம் நிதி பரிவர்த்தனை செய்துள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் கொடுத்துள்ள தகவலின்படிதான் அந்த நிறுவனத்தின் நிதி பரிவர்த்தனைகள் கண்காணிக்கப்படுவது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய அரசின் இப்படியான நடவடிக்கை குறித்து இந்திய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பான வாணியின் தேசிய திட்ட மேலாளர் முனைவர் குருசாமி ஆறுமுகத்திடம் கேட்டேன்.
நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அந்த மாவட்டத்திலயோ இல்ல மாநிலத்திலயோ இருக்கக்கூடிய அரசு சார்ந்து சார்பு இருக்கக்கூடிய நிறுவனம் கூட இணைந்துதான் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க எந்த பாணியில வந்து எந்த அடிப்படையில வந்து இதை கண்காணித்து இருக்கிறாருங்கிறத வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இப்ப வந்து ஒரு செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸோ இல்லைன்னா அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னாங்கன்னா, அது வந்து ஒருவேளை இன்கம் டாக்ஸ் அடிப்படையிலயும் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய நிலைகளையும் இருக்கலாம். கேஸ் டு கேஸ் தான் நம்ம அதை பார்க்க முடியும். பட் இதை வந்து ஒரு பொதுநிலையை பொருத்தவும் முடியாது.
நடவடிக்கைகளை முக்கியமா எடுத்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க.
இதுதான் காரணம்ன்றது இல்ல. ஆனா இந்த மதம் மாற்றம் ஒரு பூதாகரங்கிறது வந்து எங்கேயோ ஒன்னு ரெண்டு நடந்தாலும் கூட பெர்சன்டேஜ் வைஸ் பாக்குறப்ப வந்து அதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையில வருமா, என்ஜிஓ பீல்டு என்ஜிஓ செக்டர்ல அவ்வளவு வருமாங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குரியான விஷயம் தான்
என்றார் இந்திய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பான வாணியின் திட்ட மேலாளர் முனைவர் குருசாமி ஆறுமுகம்.
அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல் ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. ஓவேரியன் கேன்சர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் கருவக புற்றுநோயை எளிய இரத்த பரிசோதனை மூலமே கண்டுபிடிக்க முடியும் என்று புதிய ஆய்வின் முடிவுகள் தெரிவித்திருப்பது குறித்த செய்தியை முதலில் பார்க்கலாம். தொடர்ச்சியான இரத்த பரிசோதனைகள் மேற்கொள்வதன் மூலம் கருவக புற்றுநோயை கண்டறியும் சாத்தியங்கள் மேம்படும் என்று இந்த சோதனை முறையை பரிந்துரை செய்திருப்பவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 46,000 பெண்களிடம் 14 ஆண்டுகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்ட பரிசோதனை முடிவுகளின்படி கருவக புற்றுநோயை கண்டறியும் தற்போதைய பரிசோதனை முறைகளை விட இரத்த பரிசோதனை மூலம் 2 மடங்கு துல்லியமாக கருவக புற்றுநோயை கண்டறிய முடியும் என்று தெரியவந்திருக்கிறது. அதே சமயம் கருவக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை பாதுகாக்கும் அளவுக்கு இந்த நோயின் துவக்கத்திலேயே இரத்த பரிசோதனைகள் மூலம் துல்லியமாக இதை கண்டறிய முடியுமா என்பது குறித்து மேலதிக சோதனைகள் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் இந்த பரிசோதனைகளை மேற்கொண்ட லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியின் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கருவக புற்றுநோய் காரணமாக ஆண்டுக்கு சுமார் 1.5 லட்சம் பெண்கள் உலக அளவில் உயிரிழப்பதாக மருத்துவ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கருவக புற்றுநோயை கண்டறிவதற்கான தற்போதைய மருத்துவ பரிசோதனை நடைமுறைகள் பெரும்பாலும் அந்த நோய் முற்றிய நிலையில் கண்டறியப்படுவதால் அதை குணப்படுத்த முடியாமல் இருப்பதாக மருத்துவர்கள் கவலைப்படும் பின்னணியில் தொடர்ச்சியான இரத்த பரிசோதனைகள் மூலம் கருவக புற்றுநோயை கண்டறிய முடியும் என்கிற சாத்தியமானது இந்த நோய்க்கு எதிரான மருத்துவ உலகின் முக்கிய முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இப்படியான இரத்த பரிசோதனைகள் மூலம் இந்த நோய் தோன்றியிருப்பது கண்டறியப்பட்ட பிறகு அதை குணப்படுத்த முடியுமா என்பதை மருத்துவர்கள் தற்பொழுது ஆராய்ந்து வருகிறார்கள். அதன் முடிவுகள் இன்னமும் சில மாதங்களில் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மரபணு மாற்றம் என்பது விஞ்ஞானத்தின் முக்கியமானதொரு மைல்கல். அதிலும் வளர்ந்து வரும் மருத்துவ விஞ்ஞானத்தில் அதன் பங்களிப்பு மிகவும் பாரதூரமானது. ஆனால் அந்த மரபணு மாற்றம் என்பது எதுவரை ஏற்கத்தக்கது, அதில் எந்த எல்லையை தாண்டக்கூடாது என்பது தொடர்பில் இன்று வரை இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உதாரணமாக கருவின் மரபணுவை மாற்றி அமைக்கலாமா கூடாதா என்பதில் மிகப்பெரியதொரு சர்ச்சை நிலவுகிறது. அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த விஞ்ஞான ஆய்வாளர் ஒருவர் எந்த காரணம் கொண்டும் கருவின் மரபணு மாற்றுவது என்கிற எல்லைக்கோட்டை விஞ்ஞானிகள் தாண்டக்கூடாது என்று மீண்டும் ஒருமுறை எச்சரித்திருக்கிறார். அது குறித்து பிபிசியின் ஜேம்ஸ் கல்லஹரின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விக்னராஜா.
அந்த கோட்டை தாண்டக்கூடாது என்கின்றார் டாக்டர் பிரான்சிஸ் காலின்ஸ். அமெரிக்காவின் தேசிய உடல்நல நிறுவனங்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த்தின் இயக்குநர். அவர் சொல்லுகின்ற கோடு கருவின் மரபணுவை மாற்றி வடிவமைப்பது என்கின்ற ஆழ்ந்த விஞ்ஞான மற்றும் தர்மம் குறித்த கேள்விகளும் விவாதங்களும் நிறைந்திருக்கின்ற ஓர் எல்லைக்கோடு. ஆனால் இந்த கோட்டை தாண்டி முதல் சில கருக்களின் மரபணுக்கள் மாற்றி வடிவமைக்கப்பட்டுவிட்டன என சீனாவிலிருந்து சில நாட்கள் முன்னதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பை தொடர்ந்துதான் டாக்டர் பிரான்சிஸ் கோலின்ஸ் அவர்களுடைய கருத்து இப்போது வெளிவந்திருக்கிறது. மரபணுக்கள் மாற்றி வடிவமைக்கப்படுவது குறித்து பல முக்கிய கேள்விகள் இருக்கின்றன. ஒன்று, அவற்றால் ஏற்படக்கூடிய மிகவும் பாரதூரமான மற்றும் முன்கூட்டியே கணக்கிட்டு கொள்ள முடியாத பாதுகாப்பு விஷயங்கள். 2, இப்படி செய்வது நியாயமா தர்மமா என்கின்ற மிகப்பெரிய தார்மீக கேள்வி. 3, இதை செய்வதற்கான மருத்துவ தேவைகள் அப்படி என்னதான் இருக்கின்றன என்ற கேள்வி. இத்தகைய கேள்விகள் இதில் இருப்பதால் என்ஐஎச் எனப்படுகின்ற அமெரிக்க உடல்நல நிறுவனங்களின் அமைப்பு மனித கருக்களில் மரபணு மாற்றி வடிவமைப்பது குறித்த எந்த ஒரு ஆய்வுக்கும் நிதியுதவி வழங்க மாட்டாது என்று கூறியிருக்கின்றார். கரு மரபணுக்கள் மாற்றியமைப்பதற்கான தொழில்நுட்பங்கள் பலவற்றிலே கிறிஸ்பர் என்கின்ற தொழில்நுட்பம் பெரிதும் முன்னேறியிருக்கின்றது. இந்த தொழில்நுட்பம் கண்டிருக்கின்ற முன்னேற்றம் மனித கருக்களின் மரபணுக்கள் மாற்றி அமைப்பப்படுவதற்கான வாய்ப்புகளையும் அதிகரித்திருக்கிறதோ என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது. மரபணு படிமம் என்கின்ற குளோனிங்கில் முன்னோடியான டாக்டர் டோனி பேரி அவர்கள் இப்படி மூக்கு அப்படி கண் இன்ன உயரம் இத்தகைய திறன் என்ற பட்டியல் கொடுத்து பிள்ளையை கருவிலேயே டிசைன் பண்ணி பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பு என்பது விஞ்ஞான கட்டுக்கதைகளில் மட்டுமே நடக்கும் என்று சொல்ல முடியாத நிலைக்கு தொழில்நுட்பம் இப்போது வளர்ந்துவிட்டது என்கின்றார் பிபிசியிடம். அமெரிக்காவின் மரபணு மற்றும் சமூக மையத்தினுடைய இயக்குநரான டாக்டர் மேர்சி டவ்னோஸ்கி அவர்கள், மனித மரபணுவை மாற்றி வடிவமைப்பதற்கான அவசியம் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக கூறுகின்ற மருத்துவ காரணங்கள் எதுவும் இன்னமும் உருவாகவில்லை என்கின்றார்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.